الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ما بعد. فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون الله ما أمرهم ويفعلون ما يؤمرون. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: كلكم راع وكلكم مسؤول عن رعيته، الى اخر الحديث. صدق رسول الله صلى الله عليه وسلم. وهل انيتم الله سبحانه وتعالى ورونك ورتاهم صلاتهم سلامهم سيد النبي محمد صلى الله عليه وسلم அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிலாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஉங்கள், தபாவு தாபிஉங்கள், முஸ்லிம்கள், மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய கடமைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ, அப்படியான அல்லாஹுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியனை உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தில் இருக்கின்ற மூன்று தாரார்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுடைய சீர்திருத்தத்துக்காக வேண்டி நபி அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். இந்த மூன்று சாராரும் சீரான முறையில் இருந்தால் உலகம் சீராக, அழகாக, ஒழுக்கமுள்ளதாக அமையும். மூன்று சாரார்கள். முதலாவது சிறுவர்கள், இரண்டாவது வாலிபர்கள், மூன்றாவது பெண்கள். இந்த மூன்று பேருடைய சீர்திருத்தத்துக்கு நபி அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம் சமூகத்திலே, வரலாற்றிலே மிக முக்கியமான ஒரு பகுதியாக கணிக்கப்படுகிறது. மிக முக்கியமான ஒரு பகுதியாக சிறியவர்களுக்கு அவர்களுக்கு விளங்குகின்ற பாணியில் அன்பாக, ஆதரவாக, கனிவாக புத்திமதி சொன்னார்கள். வாலிபர்களுக்கு, இளைஞர்களுக்கு, அந்த துறையில் இருக்கின்ற பெண்கள், யுவதிகளுக்கு அவர்களுக்கு விளங்குகின்ற பாணியில் அவர்களோடு அந்த பணியை மேற்கொண்டார்கள். பெண்களுக்கு, பெண்களுக்கு பொருத்தமான புத்திமதிகளை சொன்னார்கள். அந்த மூன்றையும் சொல்லோடு நிறுத்தாமல் செயல் ரீதியாகவும் நிரூபித்தார்கள். செயல் ரீதியாகவும் மூன்று பேருடைய நிகழ்வும் இது மாத்திரமல்ல, இந்த மூவருக்கும் முக்கியத்துவம் அதிகமாக இருந்தது. வளர்ந்தவர்களையும் கவனித்தார்கள். வளர்ந்தவர்கள் இந்த கட்டத்தை தாண்டித்தான் வந்திருக்கிறார்கள். ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா என்று கேட்பார்கள். தமிழ் பழமொழி. கனிமன் அதுக்கு சான்றாக குர்ஆன் ஹதீஸுடைய சில விளக்கங்களும் இருக்கின்றன. சிறிய வயதிலிருந்து திருத்தப்படாத விடயம் பெரியவர்களாகினாலும் அது இருந்து கொண்டுதான் இருக்கும். சிறிய வயதில் பழகிய பழக்கங்கள் திருத்தப்படாவிட்டால் பெரியவர்களாகினாலும் அந்த பழக்கம் இருக்கும். சிறிய வயதிலே 5 ரூபாயுடைய ஒரு இரேசரை
எடுத்துக்கொண்டு வருகின்ற அந்த பிள்ளைதான் பெரிய வயதில் 50 லட்சம் ரூபாயுடைய தங்கத்தை திருடுகிறது, 50 லட்சம் ரூபாயுடைய பொருளை திருடுகிறது, 1 லட்சம் ரூபாயுடைய போனை திருடுகிறது. சின்ன வயதில் 5 ரூபாயுடைய இரேசரோடு வந்த அந்த பிள்ளையை தட்டி கொடுத்து கணக்கெடுக்காமல் விட்டு சின்ன பிள்ளை தானே என்று விட்டதுதான் இன்று ஜெயிலில் எத்தனை வாலிபர்கள் இருப்பதற்கு காரணம், தம்பி என்பதற்கு காரணம். திருமணம் முடித்து குடும்பத்தோடு இருக்க வேண்டியவர்கள் இன்று கட்டக்கல்களுடன் அங்கே இருக்கின்ற காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, சிறிய வயதில் ஜொலிக்காக, இன்பத்துக்காக, ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக ஏதாவது என்ன தூள் வகைகள், ஒரு வகையான ருசி, ஒரு வகையான மயக்கம், ஒரு வகையான விளங்குகின்ற பாசையை சொல்வார்கள், ஒரு வகையான உடம்புக்கு ஒரு சூனாக இருக்கிறேன்னு சொல்வார்கள், உடம்புக்கு ஒரு அப்படி அதை குடிக்கும் பொழுது பார்த்து கொண்டிருந்ததுதான் இன்று குடுகாரர்களாக மாறி பாதையில் நடந்து கொண்டே தூங்குகிறார்கள். காணுக்குள்ளேதான் அவர்களுடைய சுவர்க்கம் போன்ற ஒரு ஃபீலிங். சிறிய வயது திருத்தப்படாதது அப்படியே தொடரும். அதுதான் சிறியவர்களுக்கு நபியவர்கள் மிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள். சின்ன பிள்ளைகளுக்கு தொழுகையிலே சுஜூதில் இருக்கும் பொழுது குழந்தைகள் மேலே ஏறி விளையாடும் பேர குழந்தைகள் நபியருடைய தொழுகை பாத்திலாகாத விதத்தில் தொழுவார்கள், எழுப்பி பக்கத்திலே தூக்கி வைப்பார்கள். இப்படி தொழுகையிலே நபியவர்கள் தொழும் பொழுது ஓடியாடி விளையாடுகின்ற பொழுது நபியவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹுமா குறிப்பாக அந்த இருவரில் ஒருவர் ஒரு தடவை சதகாவுடைய ஈட்டம்பளம், ஜகாத்துடைய ஈட்டம்பளம் நபியவர்களுக்கும் நபியவருடைய குடும்பத்துக்கும் ஹராம், அன்பளிப்புகள் மாத்திரம்தான் நபியவர்களுக்கு கொடுக்கலாம், ஹதியா அல்லது ஹிபா கிஃப்ட் கொடுக்கலாம். சதகா ஜகாத் ஏழைகளுக்கென்று மாத்திரம் கொடுக்க வேண்டிய ஹக்கு நபியவர்களுக்கு கொடுக்க முடியாது. இது நபியவர்களுடைய குடும்பத்தை அல்லாஹ் கொடுத்த கண்ணியம். சதகாவுடைய ஈட்டம்பளம் ஒன்று போற வழியில் விழுந்திருக்கிறது, அதை எடுத்து அந்த ஹசன் அல்லது ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு வாயிலே போடுவதை கண்ட நபியவர்கள் பரவாயில்லை, சின்ன பிள்ளைதானே, நான் இரக்கமுள்ளவனாக அனுப்பப்பட்டிருக்கேன் என்று அந்த ஈட்டம்பளத்தை சின்னவிடவில்லை. பருவ வயது அடையாத பிள்ளையாக இருந்தாலும் பிறருடைய உரிமை தன்னுடைய வாய்க்குள் போகக்கூடாது என்று துப்பிருங்க என்ற வார்த்தையை அரபியிலே நாம் கக்க கக்கா பாபா இது சாப்பிடவானு சொல்லுவோமே, அதுக்கு பாவிக்கின்ற வார்த்தை தான் இர்மி பிஹா, அதை துப்பி வீசிருங்க என்று சொல்லி கண்ணியமானவர்களே அந்த ஹசன் ரலியல்லாஹுடைய கையை தட்டி அந்த வாய்க்குள் இருக்கின்ற ஈட்டப்பழத்தை வெளியே எடுத்து அந்த துப்ப வைத்தார்கள் என்றால் சின்ன வயதிலிருந்து அவர்களை நெறிப்படுத்துகிறார்கள். ஒரு சஹாபி சுபோ தொழுகைக்கு சலாம் கொடுத்தவுடன் எழுந்து ஓடிவிடுவார், சுபோ சலாம் கொடுத்தவுடன் ஓடிவிடுவார். சுபோவுக்கு பின்னால் நபியவர்கள் திக்ர் செய்வார்கள், துவா ஓதுவார்கள், சஹாபாக்கள் ஆமீன் சொல்வார்கள் என்ற சாயல் இந்த சம்பவத்தில் விளங்குகிறது. பக்கத்தில் இருக்கின்ற ஒருவர் இதை நோட் பண்ணிவிட்டு ஒரு நாள் கேட்டார், சகோதரரே சுபோ சலாம் கொடுத்தவுடன் ஓடுகிறீர்களே, நபியவர்களுடைய திக்ர் நபியவர்களுடைய துவாவுக்கே காது கொடுப்பது கிடையாது, தொழுகைக்கு பின்னால் நபியவர்கள் சத்தமாக துவா ஓதி இருக்கிறார்கள் என்பதற்கும் ஒரு ஆதாரம். சலாம் கொடுத்தவுடன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வாய் பாய்வதல்ல சொன்னார், இருந்து இபாதத் செய்வதுதான் சொன்னார். 2 நிமிட துவாவை பிதாத் என்பவர்கள் 10 நிமிடம் ஜிக்ரில் இருக்க வேண்டியதுதான் சொன்னார். அவர் சொன்னார் நியாயமான ஒரு கருத்து, என்னுடைய தலைப்புக்கப்பால் பட்டதல்ல, சம்பவத்தை பூர்த்தியாக விளங்க வேண்டும். ஏன் ஓடுகிறீர்கள் சலாம் கொடுத்தவுடன், ஏன் விரைவாக ஓடுகிறீர்கள் சொன்னார். என்னுடைய வீட்டுக்கு பக்கத்து வீட்டு ஈச்ச மரம், அதனுடைய ஈச்சங்குலை, ஈச்சப்பழத்துடைய ஒரு ஒரு குலை என்னுடைய தாப்பைக்கு இங்கால் தொங்குகிறது, பக்கத்து வீட்டு மாங்காயுடைய மாங்கொலை நமது வீட்டில் தொங்குவதால் ஹலால் அல்ல, அந்த வேர் எங்கிருக்கிறதோ அவருக்குத்தான் அந்த மரம் சொந்தம், மரம் வளைந்து நமது பூமி கூரைக்கு மேல் விழுவதால் நமக்கு ஹலால் அல்ல, வீட்டுக்காரருக்கு தான் காய் சொந்தம். காலையில் நான் மஸ்ஜிதிலிருந்து லேட்டாகி போனால் என்னுடைய பிள்ளைகள் காலையில எழுந்து ஓடி வருவார்கள் முற்றத்துக்கு. அந்த மரத்திலிருந்து என்னுடைய முற்றத்தில் விழுந்த அந்த ஈட்டம் பழங்களை எடுத்து சாப்பிட்டு விடுவார்கள் என்ற ஒரு பயத்தால் பிள்ளைகள் எழும்ப முன்னர் சலான் கொடுத்தவுடன் ஓடிச் சென்று அந்த ஈட்டம்பழங்களை எல்லாம் சேகரித்து பக்கத்து வீட்டுக்காரரிடம் கொண்டு போய் உங்களுடைய ஈட்டம்பழம் என்னுடைய காணியில் விழுந்திருக்கிறது என்று கொடுப்பதற்குத்தான் ஓடுகிறேன். கண்ணியமானவர்களே, என்ன சொல்ல வருகிறேன், என்னுடைய தலையங்கத்துக்கு என்ன, பக்கத்து வீட்டு மரத்திலிருந்து தன்னுடைய பூமியில் தானாக விழுகின்ற காயை கூட என்னுடைய சின்ன பிள்ளை தின்ன கூடாது என்ற பக்குவம், என்ற பக்குவம். அந்த அளவுக்கு சின்ன பிள்ளையில் இஸ்லாத்திலே கண்காணிக்கப்பட்டிருக்கிறார்கள். செல்லமாக விளையாடுவது சுதந்திரமான கட்டுப்பாட்டுடன். அந்த சிறுவர்களுடைய நிகழ்வை விட இந்த யூத் வாலிபர்கள், அடுத்தது பெண்கள், இந்த இரண்டையும் நான் மிக விரிவாக பேசுவேன், சுருக்கமாக முன்வைத்துக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, ஒரு சிறுவர் நமக்கு தெரியும், சகனிலே சாப்பிடும் பொழுது அங்கமெங்கும் சாப்பிட்டார். நமது சொந்த பிள்ளை சாப்பிடுகிறது நமது சகனிலே, அங்கமெங்கும் கிண்டி கிண்டி சாப்பிடுகிறது, என்ன சொல்லுவோம்? மனைவியை கூப்பிடுவோம், இவனுக்கு ஒழுக்கம் தெரியாது, இவனை இன்னும் நீ சாப்பிட படிச்சு கொடுத்தில்ல, இவனை தனிய பிளேட்ல போட்டு கொடு, இவனுக்கு சபையில தின்ன தெரியாது, உங்களுடைய பிள்ளைதான். இப்படித்தான் நாம் ஒழுக்கம் கற்பிப்போம். அது ஒழுக்கமே இல்லை, அது காட்டுமிராண்டித்தனமான புத்திமதி, அது மிருகத்தனமான புத்திமதி. யாருடைய ஒரு பிள்ளை தன்னுடைய சகனில் சாப்பிடுகிறது அங்குமிங்கும் அலைகிறது, யா குலாம், குலாம் என்ற வார்த்தை அரபியில் பாவிப்பது பல கருத்து இருக்கிறது. சின்ன பிள்ளைகளுக்கு குலாம் என்றால் செல்லமே என்று அர்த்தம். செல்லமே, சொந்த பிள்ளைக்கு செல்லமே என்று கூப்பிட்டுருக்கிறோமா? உலகத்திலே இல்லாத மிருகங்களுடைய பெயரை எல்லாம் சொல்லி கூப்பிட்டுருக்கிறோம். உலகத்தில் அப்படி மிருகம் இருக்காது, அப்படி பேர் இருக்கின்ற மிருகம் பிணைசாகுமா? பிள்ளைகளுக்கு வைக்கின்ற பேர். அப்ப அவருக்கு மிருகத்தை கொண்டு கூப்பிடுறது, நீயும் ஒரு மிருகமா இல்லையா? மன்னிக்க வேண்டும் என்னை. பிள்ளைக்கு எந்த மிருகத்தை கொண்டு பேரை சொல்லி கூப்பிடுகிறோமோ அந்த தந்தை என்ன மிருகம்? அப்ப மிக நிதானமாக உண்மையை உள்ளபடி சொல்லுகிறேன், கசப்பாக இருந்தாலும் விழுங்கத்தான் வேண்டும், டெப்லெட் கசப்பு தான், குடித்தால் தான் சுகம். மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும். யாகுலாம் செல்ல பிள்ளையே, ஹசன் அல்ல, ஹுசைன் அல்ல, யாருடைய ஒரு பிள்ளை, சொந்தக்கார பிள்ளையும் அல்ல. சம்மில்லா, பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்கள். வக்குல் பியமீனிக், வலது கையால் சாப்பிடுங்க. அந்த பிள்ளை ரெண்டு கையாலும் சாப்பிட்டது. இன்று பெரியவர்களே ரெண்டு கையால் சாப்பிடுகின்ற காலம். என் சின்ன வயது திருத்தப்படாதது, நான் சொல்லுகிறேன், 5 வயது திருத்தப்படாதது, 50 வயது ஆகினாலும் 2 கையாலும் சாப்பிடுகின்ற பழக்கம் இருக்கும், இருக்கும். வக்குல் பியமீனிக், வலது கையா சாப்பிடுங்கள். உங்களுடைய சைடில் இருக்கின்ற சாப்பாட்டை சாப்பிடுங்கள், உங்களுடைய பக்கத்தில். 3 புத்திமதிதான் அழகான முறையில் தொடர்ந்து அந்த சகனில் தான் சாப்பிட்டது அந்த பிள்ளை. அந்த சம்பவத்தை இதுவரைக்கும் தான் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். இதை கங்கால் யாராவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? இந்த பிள்ளை பெரியாளாகி பேசிய கருத்து தெரியுமா? அன்று நபியுடைய பக்கத்திலிருந்து திண்ட அந்த குழந்தை பெரிய வயதாகி வாலிபராகி அவர் சொன்ன கருத்து நமக்கு சம்பவத்தில் கண்டிருக்கிறோமா? எனக்கு கூட இன்றிலிருந்து ஒரு 6 மாதத்துக்குள் தான் கிதாபில் அந்த வரலாறு கிடைக்கும். இந்த ஜும்மா நான் செய்கின்ற தினத்திலிருந்து அது எழுதப்பட்டிருக்கிறது எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் எனது கண்ணுக்கு, என்னுடைய பலகீனமான அறிவுக்கு அவர் சொல்லுகின்ற வார்த்தை இன்று முதல் 6 மாதத்துக்குள்ளே ஒரு கிதாபில் பார்த்தேன். நபியவர்கள் அங்கே சகனில் எண்ணெய் வைத்து இரக்கமாக சொன்னார்கள் சாப்பிடும் ஒழுக்கத்தை. இன்று வரைக்கும் அந்த ஒழுக்கத்தை நான் விடவில்லை என்று எத்தனையோ வருடத்துக்கு பின்னால் சொல்கிறார்கள். 5 வளையாதது 50 வளையுமா என்பதற்கு ஒரு சம்பவம் அங்கே சிறந்து காட்டப்பட்டது. சிறந்தவரா மாறி அவரே சொல்கிறார், இன்று பெரியவராக இருக்கிறேன், வாலிபராக இருக்கிறேன், பெரியாராக இருக்கிறேன், அன்று நவியவர்கள் சொன்ன அழகான புத்தி மதிப்படிதான் இன்றும் சாப்பிடுகிறேன். சிறியவர்களுடைய நிகழ்வை இத்தோடு நிறுத்துகிறேன். வாலிபர்கள் மிக முக்கியமான பகுதி. வாலிபர்கள் 2 சாரார், பெண்கள் ஆண்கள், யுவதிகள் இளைஞர்கள். கண்ணியமானவர்களே, இன்னொரு கருத்து இருக்கிறது, காலம் கெட்டுவிட்டது, காலம் கெட்டுவிட்டது. எங்காவது ஒரு குர்ஆனாயத்தை காட்ட முடியுமா? காலத்துக்கேற்றவாறு நீங்களும் கெட்டு போங்கள். எங்காவது ஒரு ஹதீஸை காட்ட முடியுமா? காலம் என்ன சொல்லுகிறதோ அந்த பாணியிலே வாழுங்கள். ஒருவராலும் காட்ட முடியாது, யகூதி நசாராக்களாலும் காட்ட முடியாது. அவர்களுடைய உண்மையான வேதத்திலே காட்ட முடியாது. கண்ணியமானவர்களே, பழமொழிக்கு சொல்வார்கள், நான்கு கால் என்ற மிருகம் இருக்கிறது, கேவலமான மிருகம், அதோடு பசு சேர்ந்தாலும் அதைத்தான் தின்னுமா? விலங்கு. நான் வெளிப்படையா சொல்ல தேவையில்லை. கண்ணியமான நல்லவன் எங்கிருந்தாலும் நல்லவன் தான், தன்னுடைய ஈமானையும் தீனையும் பாதுகாப்பான். அதுக்கு நான் சிறந்த உதாரணத்தை நான் சொல்வேன். கெட்டவன் கெட்டவன் காபத்துல்லாக்கு பக்கத்தில் இருந்தாலும் கெட்டவனாகத்தான் இருப்பான். இது எழுதி வைங்க. நல்லவன் எந்த கெட்ட சூழலில் இருந்தாலும் நல்லவனாகத்தான் இருப்பான். கெட்டவன் காபத்துல்லாக்கு பக்கத்தில் தவாப் செய்தாலும் யாருடைய பேசை அடிக்கலாம், அல்ல எந்த பெண்களோடு இணைந்து ஒட்டிக்கொண்டு செல்லலாம், அல்லது காபத்துல்லாக்கு பக்கத்தில் இருந்தாலும் மக்கள் செய்கின்ற தவறுகளும் குறைகளையும் தான் பார்த்து பார்த்து தவாப் செய்வான். கெட்டவன் எங்கு போனாலும் கெட்டவன் தான் காபத்துல்லாக்கு பக்கத்தில் இருந்தாலும், நல்லவன் எங்கிருந்தாலும் நல்லவன் தான். அதுக்கு சிறந்த உதாரணம் தான் கண்ணியமான ஒரு சஹாபி, பல சஹாபாக்களுடைய நிகழ் வந்திருக்கிற ஒரு சஹாபி ஒரு அரசு சபையில அரசரை சந்திக்க போகிறார். எப்படி பேசி பார்த்தார்கள் இவர்கள் இஸ்லாத்திலிருந்து தூரமாக்க எதற்கும் இடம் கொடுக்கவில்லை. வாலிப சஹாபி போகின்ற பொழுது ஒரு வாலிபர் இவரை கெடுப்பதற்கு ஒரு ஒரு இன்ஜெக்ஷன் போதும் என்று அவன் திட்டம் தீட்டி, கண்ணியமானவர்களே, அவர் போகின்ற வழியிலே ரெட் கார்பெட் விரித்து செங்கம்பளம் விரித்து இரண்டு பக்கத்திலும் ஆடைகளே இல்லாத நிர்வாணமான கவர்ச்சி பெண்கள், கவர்ச்சி பெண்கள் ஆடை இல்லாமல் ஒரு பெண்ணையாவது அவர் பார்த்தார், ஓரக்கண்ணால் பார்த்தார் என்ற வரலாறை யாரும் காட்ட முடியாது. எந்த அளவுக்கு அவர் பார்வையை தாழ்த்தினார் என்றால், ரெட் காப்பட்டை பார்த்து கொண்டு போனால் அந்த ரெட் காப்பட்டை கூட தன்னுடைய வாளால் கிழித்துக் கொண்டு போனார். என்ன சொன்னார்? மற்றவருடைய பொருளை சேதமாக்குவதல்ல, எனக்கு நீங்கள் ரெட் காப்பட் போட்டாலும் இஸ்லாத்தை விட மாட்டேன், இஸ்லாத்தையும் ரெட் காப்பட்டையும் வைத்து பார்த்தால் தீன் தான் பெருசு இது சிறுசு. கொண்டு போய் வாகனத்தை கட்டினார். பல பேருடைய நிகழ்வு, அவருடைய சிம்மாசனத்திலே கழுவியை கட்டினார் அரசனுடைய. நல்லவன் கிளப்புக்கு போனாலும் தற்செயலாக யாராவது வற்புறுத்தி கொண்டு போய் கிளப்பு கூட்டாலும் அந்த இருக்கின்ற பாவத்தை செய்ய மாட்டான். நல்லவனை யாராவது கண்ணை கட்டி கொண்டு போய் பாரில் கொண்டு போய் விட்டாலும் ஒரு முடர் குடிக்க மாட்டான். கெட்டவனை கொண்டு வந்து காபத்துல்லாக்கு பக்கத்தில் நிறுத்தினாலும் கெட்டவன் கெட்டவன் தான். காலத்துக்கு ஏற்றவாறு நாம் மாறுவதல்ல, நாம் எப்பொழுதும் நல்லவர்கள் தான். கண்ணியமானவர்களே, வாலிபர்களுடைய விடயத்தில் நபியர்கள் ஏராளமான புத்திமதிகள், வாலிபர்கள் அதிகமாக காட்சி அளிக்கின்ற சபை. கண்ணியமானவர்களே, அன்பு நண்பர்களே, உங்களுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு தந்தை, நீங்கள் ஒரு தந்தையாக, ஒரு வாப்பாவாக, ஒரு டெடாவாக இருப்பதற்கு உங்களை இப்போதிருந்து தயாரிக்க வேண்டும். சில பாவனைகள், நான் அந்த தலைப்பை நான் டீப்பாக பேச மாட்டேன், அது தனித்தலையங்கம். சில பாவனைகள் உங்களை வாப்பாவாகின்ற பாக்கியத்தை இல்லாமலாக்கிவிடும். உங்களுக்கு வாப்பா என்ற பெயர் வரலாற்றில் கிடைக்காது. ஏன் பிள்ளை பிறக்காது? வாப்பா என்ற பெயர் ஏன் கிடைக்காது? பிள்ளை பிறக்காது. பிள்ளை கிடைத்தால் மாத்திரங்களுக்கு அபு என்ற பெயர் கிடைக்கும், வாலித் என்ற பெயர். ஏன்? உங்களுடைய பாவனை உங்களுடைய இனத்தையே மாற்றிவிட்டது. அதை நான் வெளிப்படையாக சொல்லவில்லை. அந்த காலத்திலும் அந்த காலத்தில் உள்ள வாலிபருடைய உள்ளம் ஒரு மாதிரியும், இந்த காலத்தில் பேஸ்புக் காலம், இன்டர்நெட் காலம், 4G காலம், 3G காலம் என்ற காரணத்தினால் உள்ளம் வேறும் அல்ல. உள்ளம் எல்லா காலத்திலும் ஒரு மாதிரி தான். உள்ளம் என்பதை அல்லா எல்லா காலத்திலும் ஒரே மாதிரி தான் படைத்திருக்கார். அந்த காலத்திலும் கொஞ்சம் துடிப்புள்ள வாலிபர்கள் இருந்தார்கள், பாவ துடிப்புள்ளவர்கள். நபியவர்கள் சபையில் மசூதிக்குள் இருக்கும் பொழுது எவ்வளவு புனிதமான இடம். மசூதிக்குள்ளே துனியாவுடைய பேச்சு பேசக்கூடாது, துனியாவுடைய சாதாரண பேச்சு கூட பேசக்கூடாது, வியாபாரம் பேசக்கூடாது. வியாபாரம் மசூதியுடைய எல்லைக்குள் செய்தால் நபியவர்கள் பத்வாவை விரும்பாதவர்கள். நபியவர்கள் பத்வா செய்யுங்கள். பள்ளிக்குள்ளே ஒருவன் மசூதியுடைய வக்ஃப் செய்யப்பட்ட ஏரியாவுக்குள் ஒரு பிசினஸ் பண்ணினால் நபியவர்கள் பத்வாவை விரும்பாதவர்கள். பத்வா செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய வியாபாரத்தில் லாபத்தை இல்லாமல் ஆகட்டும், லொஸ் ஆகட்டும். அப்படிப்பட்ட மஸ்ஜித், இரண்டு பேர் பேசிக் கொண்டிருந்தார்கள், கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி சிரித்து உமர்லியுடைய காலம் கூப்பிட்டார்கள். ஏய், எங்க? நாங்கள் வேறு ஊரக்காரர்கள், விசிட்டர்ஸாக வந்திருக்கிறோம். அப்படியா, என்னுடைய ஆட்சிக்குள் என்னுடைய ஏரியாவுக்குள் இருக்கின்ற ஒரு ஏரியாவை சேர்ந்தவனாக மதீனா வாசிகளில் நீங்கள் இருவரும் எல்லாம் இருந்தால் ஒரு மார்க் வைப்பேன், கியாமத் நாள் வரைக்கும் எவனும் மஸ்ஜிதுக்குள் பேச மாட்டான். அப்படிப்பட்ட மஸ்ஜிதுக்குள் நபி இருக்கும் பொழுது வருகிறார் ஒரு வாலிபர், ஒரு யங்ஸ்டர் வந்து உட்காருகிறார். யார் சொல்லுதா இதெல்லாம் விபச்சாரம் செய்வதற்கு லைசன்ஸ் தாருங்கள். எப்படிப்பட்ட காலம்? அப்ப அந்த காலத்தில் வாலிபருடைய உள்ளம் எல்லாம் தூய்மை, இந்த காலத்தில் வாலிபருடைய உள்ளம் எல்லாம் அசுத்தமா? இல்லை, உள்ளம் உள்ளம் தான். கருப்பாக்குவதும் வெள்ளையாக்குவதும் நாம், கருப்பாக்குவதும் வெள்ளையாக்குவதும் நாம். பாவம் செய்ய செய்ய கருப்பு புள்ளி விடும், பாவத்தை குறைக்க குறைக்க வெண்மையாகும். ஹஜருல் அஸ்வத் பால் போன்ற வெள்ளை, ஹஜருல் அஸ்வத் அல்லது ஹஜருல் அபியல் வெண்ணிறக்கல். பாவங்கள் செய்த மனிதர்கள் முத்தமிட்டு முத்தமிட்டு அந்த கல்லே கருப்பாகியதென்றால் பாவம் செய்கின்றவருடைய உள்ளம் வெள்ளையாக இருக்குமா? வெளியில் இருக்கின்ற கல்லே கருப்பாகினால் உள்ளிருக்கின்ற எஃபெக்ஷன் எப்படி இருக்கும்? எல்லா காலத்திலும் உள்ளம் ஒன்றுதான். வாலிபர் தன்னை திருத்த நினைத்தால் திருத்தலாம், திருத்தலாம். கனிமலரே ஏதாண்டி சுஜினா நபிகள் என்ன சொல்ல வேணும்? உமர் பாருங்களே, வேண ஜினா ஹராம் என்ற ஆயத்து எனக்கு இறங்கி இருக்கிறது, அந்நிய பெண்களை பார்க்க கூடாது என்ற ஆயத்து எனக்கு இறங்கி இருக்கிறது, குரானிலே விபச்சாரத்து பக்கமும் நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது இவனுக்கு என்ன தைரியம்? சபையில் வந்து எனக்கு பக்கத்தில் வந்து மணக்குமார் இருக்கின்ற சபையில் வந்து ரஹமத் இறங்குகின்ற சபையில் வந்து ஜினாவுக்கு அனுமதி கேட்கிறான். கழுத்தை வெட்டி சந்தியிலே தொங்க விடுங்கள் என்று சொல்லவில்லை. அல்லது அடுத்த நாள் ஜும்மாவுக்கு பின்னால் அல்லது அந்த வார ஜும்மாவுக்கு பின்னால் எழுந்து ஒரு சஹாபி ஏற்பாட்டி இந்த பெயருடைய இன்னாருடைய மகன் இப்படி மஸ்ஜிதுக்குள் வந்து விபச்சாரத்துக்கு அனுமதி கேட்டதால் ஊரில் இருந்து ஒதுக்கப்படுகிறார், இவருக்கு யாரும் பொன் கொடுக்க வேண்டாம், இவரை சமூகத்தில் எந்த பணிக்கும் சேர்க்க வேண்டாம், இவர் இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாக அந்த மஸ்ஜிதுடைய ஏரியாவின் அந்த அங்கத்துவத்தை இழக்கிறார் என்று கேவலப்படுத்தவும் இல்லை, நோட்டீஸ் அடிக்கவும் இல்லை, போஸ்டர் அடிக்கவும் இல்லை, சந்தி பந்தில் அவரை பற்றி பேசவும் இல்லை. அந்த காலத்தில் பேஸ்புக் இருந்தாலும் சஹாபாக்கள் இந்த குறையை போட்டிருக்க மாட்டார்கள். அந்த சம்பவம் அந்த சபையோடு முடிந்து விட்டது. அப்படியா, உங்களுக்கு தினாவுக்கு ஆசையா? சரி, கவுன்சலிங் ஒன்று சைக்காலஜிக்கலில் இருக்கிறது. கவுன்சலிங் சைக்காலஜி என்றால் அதுக்கு தமிழிலே பல வார்த்தைகள் சொல்வார்கள், பல வார்த்தைகள். தனியாக நேரடியாக மனோ தத்துவ கலை. கவுன்சலர் என்றால் ஒரு பகுதி கவுன்சலிங், அதுக்கு உளவாளர், உளவாளர் உளவியல் ரீதியாக மக்களை சீர்திருத்துபவர் என்று. சுனாமிக்கு பின்னால் தான் இந்த கவுன்சிலிங் உடைய முன்னேற்றம் ஏற்பட்டது. கவுன்சிலிங் என்று உலகத்தில் நடந்தாலும் அறிமுகப்படுத்தப்பட்டது. பாதிக்கப்பட்டவர்களை அவர்களினூடாக விளங்க வைத்து அவர்களை திருத்துவது, இதன் அதி அவர்கள் செய்தது. அப்ப சுனாமிக்கு பின்னால் சிறுநீர் கழித்து கழுகாத மலம் கழித்து விட்டு டிஷுவால் துடைத்து வருகின்ற வெள்ளக்காரன் சொல்லி தந்தது டேஸ்டாக இருக்கிறது. 1437 ஆண்டு இருக்கிறோம், ஹிஜ்ரி கணக்கு 13 வருடத்தை கூட்டி பாருங்கள், 1450 வருட காலம் நபித்துவம் பழமை வாய்ந்தது. அந்த நபி அவர்கள் அன்று கவுன்சிலிங் செய்தார்கள். எனவே சைக்காலஜிக்கலுக்கு அடிப்படையும் இஸ்லாம் தான், குரான் தான். இந்த வாலிபருக்கு கவுன்சிலிங் செய்கிறார்கள். இப்பொழுது குடும்ப கடுமையானவர், குடிக்கடுமையானவர், குடும்ப பிரச்சனை உள்ளவர், அல்லது கொலைகாரர், அல்லது திருடர், அல்லது மக்களை எப்படியெல்லாம் தவறு ஏற்படுகிறாரோ அவரை திருத்துவதற்கு பாவிக்கின்ற காலிக்கோட்டில் ஒரு தனித்துறை இருக்கிறது கவுன்சிலிங் என்று. போன போக்கிலே தராக்கை கொடுக்க மாட்டார்கள், போன போக்கிலே டிவோர்ஸை கொடுக்க மாட்டார்கள், கணவன் மனைவிக்கு இடையிலே கவுன்சிலிங் வைப்பார்கள். இந்த கவுன்சிலிங் நபி அவர்கள் அப்பொழுதே செய்து விட்டார்கள், நமக்கு தெரியாது. உட்காருங்கள் வாலிபரே. சரி, உங்களுக்கு நீங்கள் செய்வது யாரோடு? ஒரு பெண்ணோடு. உங்களுடைய தாயோடு யாராவது இப்படி செய்ய அனுமதி கேட்டு செய்ய போனால் நீங்கள் அனுமதி கொடுப்பீர்களா? உங்களுடைய சகோதரியோடு ஓன் சிஸ்டர் விட்டு கொடுப்பீர்களா, பார்த்து கொண்டிருப்பீர்களா? விடமாட்டு. சாட்சியோடு உமாவுடைய சொந்த சகோதரி சாட்சி பெரியம்மாவோடு விடமாட்டு. வாப்பாவுடைய தாய் மாமி, பாப்பாவுடைய சகோதரனுடைய மாமியோடு யாராவது ஒரு பிரச்சாரம் செய்யும் பொழுது நீங்கள் அனுமதிப்பீர்களா, லைசன்ஸ் கொடுப்பீர்களா, அவரை நீங்கள் எக்ரி பண்ணுவீர்களா? விடமாட்டேன். கடைசியாக கேட்டார்கள், கேள்வி கேட்டே திருத்தினார்களே தவிர அவரை கேவலப்படுத்தி ஏசி உதறி அடித்து நிறுத்தவில்லை. அப்பொழுது நீங்கள் செய்ய போகின்ற பெண் பிள்ளை உள்ளவளாக இருந்தால் ஒரு தாய், சகோதரர் உள்ள சகோதரி, அல்லது ஒரு மகள், அவர்களும் விரும்ப மாட்டார்களே, அந்த பெண்ணுடைய குடும்பத்தார்களும் விரும்ப மாட்டார்களே. அப்பொழுது நீங்கள் தினா செய்வது சகதியா நல்லமா பொருத்தமா என்று கேட்டவுடன் தாவத் பிரச்சாரம் ஹிக்மத்தான முறையில் கொடுக்க வேண்டும் என்பதற்கு சிறந்த ஆதாரம் அடிக்கவில்லை, உதைக்கவில்லை, உதரவில்லை, கண்ணத்திறந்து அனுப்பவில்லை, தலையை கலட்டவில்லை, போஸ்டர் அடிக்கவில்லை, ஷேர் பண்ணவில்லை, கமான் பண்ணவில்லை, திருக்கிறார்கள். தாவத் துவா, தாவத்து கொடுத்து 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 திருந்தாதவருக்கு பதுவா செய்வதல்ல. உள்ளத்தை தூய்மைப்படுத்தி இவருடைய கற்பை பாதுகார், இவருடைய அந்த கற்பு கற்பம் என்பதுதான் பெண் குழந்தை தரிக்கின்ற இரண்டு வார்த்தைக்கு நாம் வித்தியாசம் விளங்க வேண்டும். தமிழிலே கற்பம் என்பது கற்பு என்பது வேறு, கற்பம் என்பது வேறு. கற்பு என்றால் சில நினைக்கிறார்கள் ஆண்களுக்கு கற்பு வருமா பிள்ளை பெற்பார்களா, இல்லை. கற்பு என்பது அந்த தன்னுடைய இச்சை ஆசையை ஹராத்தில் பாதுகாக்காமல் பத்திரித்தனமாக இருப்பது கற்பு. இவருடைய கற்பை பாதுகார் என்று துவா கேட்டார்கள். அந்த வாலிபர் சொல்கிறார், அன்றைய நாள் முதல் உலகத்தில் எனக்கு மிக வெறுப்பான பாவம் ஜினா. அந்த சின்ன பிள்ளை சொன்னது நபியவர்கள் அன்று சாப்பாட்டு ஒழுக்கத்தை அழகாக படுத்தி தந்தார்கள், இன்று வரைக்கும் அதே ஒழுக்கத்தில் சாப்பிடுகிறேன். இந்த வாலிபர் சொல்கிறார், நபியவர்கள் அழகாக என்னை திருத்தினார்கள், இன்று வரைக்கும் ஜினாவை நினைத்தும் பார்த்தது கிடையாது. அந்த காலத்தில் வாலிபர் நல்லம், இந்த காலத்தில் வாலிபர் கெட்டவர் என்றால் தஹீர் கல்பஹு, உள்ளத்தை தூய்மைப்படுத்த என்று துவா செய்ய வேண்டும். தூய்மை தானே என்னை திருந்தினார்கள். இந்த ஒரு நிகழ்வு போதும், எல்லா பாவங்களோடு இணைத்து பாருங்கள். நான் பாவிக்கின்ற பாவனை, நான் அணிகின்ற கைக்கு போடுகின்ற பிரேஸ்லெட், நான் காலுக்கு குத்துகின்ற, எனக்கும் என்னை மன்னிக்க வேண்டும், இந்த மஸ்ஜிதில் இருக்கின்ற யாரும் அப்படி இல்லை, ஆனால் அப்படியும் சிலர் இருக்கிறார்கள், இந்த மஸ்ஜிதுக்குள் இல்லை என்று நான் பேசுகிறேன். எனக்கும் என்னுடைய தாத்தாவுக்கும் வித்தியாசம் விளங்காத காதை நான் உருவாக்கி கொண்டேனே. தாத்தாவும் கம்பல் போட்டிருக்கிறான், நானும் போட்டிருக்கிறேன். நான் தங்கச்சியா தம்பியா? தங்கச்சி மாலை போட்டிருக்கிறது, நானும் போட்டிருக்கிறேன். நான் அந்த தங்கச்சிக்கு தாத்தாவா நானாவா? ஆண்களுக்கு ஒரே ஒரு ஆபரணம், சுன்னத்தான ஆபரணம், மோதிரம், தங்கம் இல்லாமல். காலத்தின் தேவை, சுன்னத் என்று பத்துவா கொடுக்க முடியாது, காலத்தின் தேவை. மார்க்கத்தில் இருக்கிறது, நான் அதை விளங்கப்படுத்த நேரம் எனக்கிடம் கொடுக்காது. அத்தியாவசிய தேவைகள் என்ற ஒரு பாதி இருக்கிறது, கட்டாய தேவைகள். இன்னும் இருக்கிறது மேலதிகமான தேவைகள், இன்னும் சொகுசு. இந்த அத்தியாவசிய தேவைகள் என்ற தலைப்பில் இந்த வச்சு வரும், மொபைல் போன் உரிய முறையில் பாவித்தால் வரும், சுண்ணத்தென்று நவீன பத்துவா கொடுக்க முடியாது. தேவை கேட்டவாறு அனுமதி, ஆனால் மோதிரம் சுண்ணத், தங்கம் கலக்கக்கூடாது. மாணிக்கம் வரகதம் வைடூரியம் மீன்வரையம் இல்லாமல் போடலாம். மற்ற ஆபரணங்கள் பெண்களுக்குரியது, கம்மல், காப்பு, அடுத்தது களத்துக்கு போடுகின்ற மாலை. இது நமக்கும் தாத்தாவுக்கும் வித்தியாசம் விளங்குவதற்கு. நமக்கு பொன் கேட்டு வருவார்கள், தாத்தாவுக்கு மாப்பிள்ளை கேட்டு போவார்கள். நாம் அதை போன்று அணிந்தால் நாம் யாரை கேட்பது? மன்னிக்க வேண்டும். விளங்குகின்ற பாணியில் சொல்வதும் ஒரு சுண்ணது. எனவே கண்ணியமானவர்கள், இந்த சம்பவத்தை நினைத்து பாருங்கள். எனக்கு ஆசை கம்மல் குத்துவதற்கு. நபியவருடைய காலத்திலே யாராவது ஒரு வாலிபர் கம்மல் குத்துவதற்கு அனுமதி கேட்டால் கொடுத்திருப்பார்களா? ஒழிப்பு மறைவில் சொல்வார்கள், மனசு நோக்காமல் சொல்வார்கள். சகோதரரே, எப்படி சொன்னா தெரியுமா? ஏ காபிரே, பாசிக்கே, நீயே முஸ்லிமா, மூமினா, காபிரா என்று அல்லாவுக்கு தான் தெரியும். எப்படி மற்றவனை காபிர் என்று பத்துவா கொடுக்க முடியும்? உன்னுடைய முடிவு எப்படி ஆகும்? எங்கும் ஒத்தாகுவாய், சொர்க்கமா நரகமா? கபிர் நரகப்படுகொழியா, சொர்க்க பூங்காவா என்று உங்களுக்கு தெரியாத பொழுது மற்றவர்களை இஸ்லாத்திலிருந்து அவுட் ஆக்குவதற்கு நீங்கள் என்ன எம்பையாவா? எம்பையா கூட இன்று நான் தற்காலத்தோடு இணைத்து பேசினால் பொறுத்த மாதிரி மிம்பர் இது, எல்லா பாணியில் உள்ளவர்களும் விளங்க வேண்டும். மூன்றாவது ஒரு எம்பையா உருவாக்கப்பட்டிருக்கார், தேர்ட் எம்பையா, கேமரா எம்பையா, வீடியோ எம்பையா. ஏன் எம்பி அவுட் கொடுப்பார்? என் தூரத்தில் இருக்கிறார், ரன் அவுட் மாதிரி விளங்க கொடுத்து விடுவார். லெக் எம்பியா கொஞ்சம் கிரிசுக்கு நேரம், அந்த கிரிசுக்கு நேரம் இருக்கிறார், அந்த கிரிசை பார்த்து கொஞ்சம் கேமராவுக்கு கொடுப்பார். கேமராவை செக் பண்ணி 10 தடவை வேண்டுமா, 15 தடவை வேண்டுமா, 20 தடவை வேண்டுமா, ரிவ்யூ பண்ணி 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 எப்படியாவது இவர் அவுட் இல்லாமல் இருந்தால் அவுட் இல்லை என்று நோட் அவுட் கொடுப்பதற்கும், தெளிவான அவுட்டாக இருந்தால் ஒரு தடவையோட இரட்டை பத்தி வெளியே போங்க என்று சொல்வதற்கும், மூன்றாவது ஒரு ஏற்படப்பட்டிருக்க தெரியுமா, இந்த இரண்டு அம்பையர் தவறு செய்கின்ற பொழுது மிக நிதானமாக டைம் எடுத்து அவர் அவுட்டா இல்லையா என்று அவர் தீர்ப்பு செய்ய வேண்டும் என்பதற்காக போடப்பட்டிருக்கின்ற பொழுது எடுத்த எடுப்பிலே காபீர் பட்டம் கொடுக்க நீ யார் சகோதரர், உரிமை கிடையாது. அவர் எப்படி சொல்றேன், ஏய் பொம்புல, அதுக்கு பாதிக்கின்ற வார்த்தை வேறு, நான் கண்ணியமாக பாதிக்கிறேன். பத்தாம் நம்பருக்கு முன்னால் உள்ள நம்பரை சொல்லுவோம், நான் கண்ணியமான வார்த்தையில பாவிக்கிறேன். அப்படித்தான் சொல்ல வேண்டும், ஏய் என்ன பொம்பளமாய் அந்தீங்கிறாய், இது தாவாவுடைய முறை அல்ல, இது மிருகத்தனம், இது மிருகத்தனம். ஏ என்னவா, நான் நபி, எனக்கு முன்னால் அவர் இன்டீசென்டா பொம்பளமாய் காபு போட்டு வந்திருக்கிறாய், இதுவும் தாவாவுடைய முறை அல்ல, முகத்தில் அடித்தமாய் சொல்வது. சகோதரரே, உங்களுடைய கையில் நரக வளையலை காண்கிறேனே என்ன காரணம், எப்படி அழகான பேச்சு, உங்களுடைய கையில் நரக வளையல், நரக காப்பொண்டு இருக்கிறதே என்றுதான் சொன்னார்கள். உடனே கலட்டி தூக்கி எறிந்தார். பெண்களுக்கு கொடுக்கலாம் அனுமதி, அதை கூட விரும்பவில்லை சொன்னார்கள். நபியவர்கள் சொல்லிவிட்டு போய்விட்டார்கள், கலட்டி வீசி விட்டு போய்விட்டார். வந்து சகாபாக்க சொன்னார்கள், என்னப்பா பின்னால் வைன் பண்ணுகின்ற ஒரு கூட்டம் இருக்கும், உங்களோட வாப்பா சொல்ற மாதிரி சொல்லுவார்கா, நீ இந்த வயசு ஜொலி பண்ணாட்டி எப்படா ஜொலி பண்ற என்று உங்களை பாருக்கும் கிளப்புக்கும் உங்களை பீச்சுக்கும் கூட்டி கொண்டு போய் நாசமாக்குகின்ற ஒரு சைத்தான் கூட்டம் இருக்கும், அப்படி வைன் பண்ணக்கூடிய அது முனாஃபி கேளாம இருக்கலாம் சில வேலை சொன்னார்கள். என்ன, நபி சொன்ன உடனே ஜோசாயை கழுத்தி வீசிட்டீங்க, அது எடுத்து உங்களோட உமாவுக்கு உங்களோட தங்கச்சிக்கு உங்களுடைய குடும்பத்திற்கு பெண்களுக்கு அந்த தங்கத்தை கொடுக்கலாமே, இல்லை நபி அவர்கள் எண்ணில் வெறுத்ததைய குடும்பம் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், டஸ்ட்பினுக்கு போனாலும் என்னுடைய குடும்பத்துக்கு வராது. முடிவளைக்கிறோம் ஒரு அளவு இருக்கிறது, நமக்கும் தாத்தாவுக்கும் தங்கச்சிக்கும் நமது மனைவிக்கும் நமக்கும் வித்தியாசம் இறங்க வேண்டும். சிலர் வளர்த்திருக்கிறார்கள், மனைவிக்கு சில வேளை முடி வளர்ச்சி குறைவினால் கட்ட கொண்டையாக இருக்கிறது, மாப்பிள்ளையுடைய கொண்டை அதை விட கொஞ்சம் நீளமாக இருக்கிறது. மனைவி யார் கணவன் யார் என்று தூரத்திலிருந்து டிரெஸ்ஸை வைத்து தான் காண முடியும், அதுக்குதான் முடி ஒரு அளவுதான் சொன்னது. இங்கு தொங்கி பெண்கள் போன்று பின்னி அதற்கு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு அதுக்கு பூல் போட்டு அதுக்கு பெயிண்ட் அடித்து டை அடித்து வந்தால் இதற்கும் சம்பவம் இருக்கிறது. இப்பொழுது ஒரு ஆசை டை அடிக்க வேண்டும், ஒரு பிளேயரை கண்டே அவனை போன்று டை அடிக்க வேண்டும், ஒரு நடிகரை கண்டே அவனை போன்ற ஹேர் கட் செய்ய வேண்டும், ஒரு ஒரு எனக்குரிய ஒரு ரோல் மாடலாக ஒருவரை நடித்திருக்கிறேன் அவனை போன்று நான் ஹேர் ஸ்டைல் பண்ண வேண்டும் என்றால் நீங்கள் இப்பொழுது நேராக நபியுடைய காலத்துக்கு போங்கள். யாராவது ஒரு சஹாபி இப்படி அளவுக்கு அதிகமாக முடிவளைத்து பின்னி அதை டை பண்ணி இப்படி செய்ய அனுமதி கேட்டால் நபியர்கள் கொடுப்பார்களா, மாட்டார்கள், தடுத்தார்கள். ஒரு சஹாபி வந்தார், ஹுரைம் ரலியல்லாஹு அன்ஹு முடி அளவுக்கு அதிகமாக வளர்த்திருந்தார், முடிய அளவுக்கு அதிகமாக வளர்த்திருந்த பொழுது நவியவர்கள் எப்படி சொல்ல வேண்டும், வே பொம்பளை என்று சொல்ல வேண்டும், நமது பாணியில் சொல்லுவார்கள், சொல்லவில்லை. கண்ணியமானவர்களே, எப்படி சொன்னார் தெரியுமா, குறையும் வலுத்தியால் எப்படி தாவத், எங்களுடைய தாவத் வெளிரங்கத்தில் ஒரு குறையை கண்டால் உடனே அவுட் ஆகும், குறை நல்ல மனிதர் வலுத்தியால் முடிய முடிய கொஞ்சம் குறைச்சி வெட்டி கொண்டா இன்னும் கொலட்டியால் சொன்னார்கள். எப்படி தாவது, சொந்த பிள்ளைக்கே மதுவா செய்கின்றது ஆவது, நம்முடைய ஒரு வார்த்தையை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும், நீங்கள் கோவிக்க மாட்டீர்கள், கோவிக்க முடியாது, கோவிக்க யாருக்கு எந்த உரிமையும் கிடையாது, நான் பலகீனமான நீங்கள் பலகீனமான மனிதர்கள், ஹராங்குட்டி என்கிறோம், ஹராங்குட்டி என்ன அர்த்தம், மகனிடம் கட்ட உத்தரவு கொடுக்கிறோம், வாக்குமூலம் கொடுக்கிறோம், உலகத்தில் இருக்கின்ற ஆகப்பெரிய எவிடன்ஸ் தன்னுடைய வாக்குமூலம் இக்கிறார் என்று சொல்வார் அரபி, மகனிடம் சொல்கிறோம், மகன் நீ எனக்கும் உன்னுடைய உம்மாவுக்கும் ஹலாலாக பிறந்தவன் அல்ல, இதுதான் ஹராங்குட்டியுடையதா இருக்கு. நம்முடைய சொந்த பிள்ளைகளுக்கு இப்படி சொல்கின்றோம், யாரோ ஒருவர் அளவுக்கு அதிகமாக முடிவெடுத்திருக்கிறார், குறை பெரும்பாலும் 90% எனக்கு இவர் தான் பேர் என்று உறுதி, நல்ல மனிதர், முடியை கொஞ்சம் குறைத்துக் கொண்டால் குவாலிட்டி ஆள், உடனே சாபாக்க சொல்றாரு, குறை உங்களுடைய முடியை பற்றி நவியர்கள் இப்படி சொன்னார்கள், ஜீவன் பேசவில்லை, இப்படி அழகாக சொன்னார்கள், உடனே சென்று எந்த அளவு வைக்க வேண்டுமோ அந்த அளவு என்று குறைக்கதை விட அவர் முழுமையாக அந்த முடிகளை அகற்றி மிக கட்டையாக வெட்டி கொண்டார். அப்ப ஹேர் ஸ்டைல் போடுகின்ற வாலிபர்களே, யுவதிகளே, டையடிப்பவர்களே, அது கோல்ட் டையாக இருக்கலாம், பிங்க் டையாக இருக்கலாம், பர்பிளாக இருக்கலாம், கோல்டன் சில்வராக இருக்கலாம், அது நபியவர்களுடைய காலத்தில் நான் இருந்தால் இந்த குறையும் நிலையிலானவர்களுக்கு சொன்னது போன்று எனக்கு சொல்வார்களா இல்லையா, எனவே வளர்க்கலாமா, சிறந்த நினைத்தால் சிறந்த முடியும், காலத்துக்கேற்றவாறு நாம் மாறுவது அல்ல, நாம் நமது தீனிஸ்தரமாக இருப்பது. இதோடு நிறுத்திக்கொண்டு ஒரு சில நிமிடங்கள் கண்ணியமான முடிக்க நெருங்கிவிட்டேன். பெண்களுடைய விவகாரம், பெண்களுடைய விவகாரம் மிக நுணுக்கமாக கையாண்டார்கள், வளைந்தவர்கள் வளைந்த எலும்பு இந்த பிரஸ் முள் அப்படியே வளைய விட வேண்டாம், வளைந்து விடுவார்கள், உங்களை நிமிர்த்தவே முடியாமல் போய்விடும். ஒரே நாளிலே ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா போன்ற மாற்றம் போனால் உடைந்து விடும். திருமணம் முடிச்சு அடுத்த நாளே ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா போன்று மாற்றம் நினைத்தால், நீங்கள் அதற்கு முன்னால் நபியை போன்ற கணவனாக மாறித்தான் மாற்ற வேண்டும். புரோக்கரிடம் சொல்லலாம், பாத்திமா ரலி அல்லாஹு அன்ஹா போன்ற பேணுதலான ஒரு பெண்ணை என்னுடைய மகனுக்கு பார்த்துட்டார்கள் சொல்வது தவறு அல்ல. உங்களுடைய மகனை அலி ரலி அல்லாஹு அன்ஹா வளர்த்திருந்தார். பாத்திமா போன்று பொன் தேடுவது தவறு அல்ல, உச்சமி சொர்க்க பெண்களின் தலைவி. ஆனால் உங்களுடைய மகன் அலிரலியலுடைய வாடையாவது இருக்க வேண்டும், வளையவிட வேண்டும். இதற்கு இரண்டு நிகழ்வுகளை சொல்லி பெண்களுடைய விளைந்து சுருக்கமாக முடித்தான் முடிக்கிறேன். நபியுடைய வரலாற்று இரண்டு நிகழ்வு, ஒரே மனைவியோடு, ஒரு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருக்கிறார்கள். தெரிந்த நிகழ்வு தான் படிப்பனையோடு பாருங்க, என்னுடைய தலைவர்களோடு இணைத்து பாருங்க. எப்படி திருத்துவது, எப்படி தெரிந்து நினைத்தால் திருத்தலாம், பெண்களை எப்படி கேள் பண்ணினார்கள். என்னுடைய மனைவி தான் என்று அவுத்தவிடவில்லை, ஃப்ரீடம் கொடுக்கவில்லை, கட்டுப்பாடான லிமிட்டட் ஃப்ரீடம், அன்லிமிட்டட் ஃப்ரீடம் தான் கிடைக்கும். பிள்ளையே இறக்கம் இறக்கம் என்று கேட்பதை எல்லாம் வாங்கி கொடுங்கள், அந்த சாதனத்தை வைத்து உங்களுடைய மானத்தை வாங்கும் அந்த பிள்ளை. நான் ஒரு விடயத்தின் இடத்தில் சொல்வதை மனதில் துடிக்கிறது, ஆனால் சொல்வது பொருத்தமா இல்லை என்பதும் என்னை ஒரு கேள்வி உள்ளத்தில் எழுகிறது. ஆனால் புத்தி உள்ளவர்கள், சுயமாக சிந்திக்கின்றவர்கள், வாலிபர்கள், சிறுவர்கள், கண்ணியமானவர்கள் இதை சொல்லித்தான் ஆக வேண்டும். என்னுடைய மனம் என்னை வற்புறுத்துகிறது. அண்மையில் ஒரு கூட்டத்திலே ஒருவர் சொன்னார், எந்த அளவு இந்த போன், இந்த மொபைல், இந்த யார் வாங்கி கொடுத்தது பிள்ளைக்கு நாம் தான். எத்தனை நாளுடைய சம்பளம், 110,000 ரூபாயுடைய ஒரு போனை வாங்கி கொடுத்தால் 10 மாதம் சம்பாதிக்கின்றவருடைய 11 மாத சம்பளம், 20,000 என்றால் 6 மாதம் சம்பளம். இப்படி வாங்கி கொடுத்தார் ஒருவர். யாரோடு பிள்ளைகள் சேருகிறார்கள், எப்படிப்பட்டவர்கள் சேருகிறார்கள், கிளாஸ் கிளாஸ் என்று போகிறார்கள், கிளாஸ் முடிக்கிறார்களா, ஆட்டோவுக்குள் இருக்கிறார்களா, பார்க்கல் இருக்கிறார்களா, டீச்சர் இருக்கிறார்களா, ஒரு கிளாஸுக்கு போய் 2 மணித்தியாரம் போக வேண்டிய கிளாஸ், 5 மணித்தியாரத்துக்கு பின்ன வருகிறார்களா, பார்க்கிறோமா? பார்ப்பதற்கு நாம் வீட்டில் இல்லை, வீட்டில் இருந்தாலும் அதற்கு நாம் கவனம் இல்லை. எந்த அளவு கேவலம், நாம் வாங்கி கொடுத்த போனால் ஒரு பிள்ளை, இப்படிப்பட்ட பிள்ளை பிள்ளையே கிடையாது, சந்தேகம் செய்த பிறகு நஷ்டம் தான். இது கெமராவை ஒன் பண்ணி உமாவுடைய வாப்பாவுடைய ரூமில் வைத்து விட்டு வீடியோ பண்ணி அடுத்த நாள் ஸ்கூலில் வந்து போட்டு காட்டியிருக்கிறார். ஆதாரபூர்வமான நிகழ்வு. உங்களுடைய மறைவிடத்தை நீங்கள் வாங்கி கொடுத்த போன் பேஸ்புக்கு கொண்டு போகும். உண்மை சம்பவம். இப்படிப்பட்ட மகன் மகனா, வாங்கி கொடுத்தவன் யார்? உங்களுடைய பெட்ரூமில் நடக்கின்றதை வீடியோ பண்ணி காட்டு என்று வாங்கி கொடுத்தீர்கள். ஆதாரத்தோடு பேசுகிறேன், கடலாட்டியிலே, பத்திரிகையிலே, இன்டர்நெட்டிலே பார்த்ததல்ல, சம்பந்தப்பட்டவரோடு நேரடியாக அந்த பெற்றோரோடு அல்ல, உறுதியான சம்பவத்தை ஒருவர் சொன்னார். எங்கு போய்விட்டது காலம்? பெருமை. என்னுடைய மகன் ஐபோன் பாவிக்கிறான், எனக்கு சைனீஸ் போன் கூட பாவிக்க தெரியாது என்று பெருமை. என்னுடைய மகனுக்கு 6 வயது, லேப்டாப்பில் பூந்து விளையாடுகிறான். பூந்து பூந்து உங்களுடைய பெட்ரூமுக்குள்ளும் பூந்து விட்டு அவனுடைய கேமரா. கவலையோடு சொல்கிறேன், மனதில் துடித்து துடித்து சொல்லிவிட்டேன். கேவலம் தலையங்கத்தை முடிக்க நினைக்கிறேன். கண்ணியமானவர்களே, பெண்களுடைய விடயத்தில் ஆய்ச்சாலையிலான ஒரு வீடு, இன்னும் ஒரு மனைவியிடம் இருந்து சாப்பாடு வருகிறது, பாத்திரத்தை எடுப்பது போன்று ரோசத்தால் உடைத்து விட்டார்கள். என்னுடைய டேனில் ஏன் அவர் சாப்பாடு அனுப்ப வேண்டும்? ரோசம் இன்னொரு மனைவி. சரி, இந்த இடத்தில் நவியர்கள் ஒரேடியாக நிமித்த போகவில்லை. சரி, மனைவி தான் இளம்பெண் ரோசம், அவருடைய உமாவுக்கு ரோசம் வந்து விட்டது, வேலைக்காரிடம் இன்னும் ஒரு பிளேட்டை கொடுத்தார்கள். இது ஒரு நிகழ்வு. இது வளைய வளைவதை உடனடியாக நிறுத்தக்கூடாது, ஒரே நாளில் திருத்த முடியாது. இன்னொரு நிகழ்வில் சஃபியா ரலி அல்லாஹு அன்ஹா கொஞ்சம் கட்டையானவர்கள். சஃபியா ரலி அல்லாஹு அன்ஹா இன்னொரு மனைவி, அவர்கள் பிரயாணத்தை முடித்தார்கள். கொஞ்சம் கட்டையானவர்கள், இஸ்ரேல் பரம்பரையில் வந்தவர்கள், முஸ்லிம், ஈமான், இஸ்லாத்து நபி முடித்தார்கள். கட்டை, உண்மையிலே கட்டை. ஆயிஷா ரலி அல்லாஹு அன்ஹா சொன்னார் ஒரு தடவை, யார் சொல்லலா, உங்களுடைய மனைவி சஃபியா கொஞ்சம் கட்டைனா? அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. கட்டச்சி, குண்டச்சி, பட்ட பேர் வைக்கவில்லை, கொஞ்சம் கட்ட உண்மையை சொன்னார்கள். இப்பொழுது நபியர்கள் ஆயிஷா அப்படியா, ஹஸ்தாவை பத்தி என்ன சொல்றீங்க சொல்லுங்களே, மைமூனாவை பத்தி என்ன என்ன பலாய் உங்களுக்கு தெரியும் என்று ஊரு பலாய்க்கு காது கொடுக்கவில்லை மனைவியுடைய. உடனே சொன்னார்கள் ஆயிஷா, இந்த வார்த்தையை கடலில் கலந்தால் கடல் நீர் அப்படியே சேஞ்ச் ஆகிவிடும், நாட்டம் எடுத்துவிடும். இதுதான் திருத்தும் முறை. இப்படி திருத்தினால் மனைவி திருந்துவார். என்னை சொல்லிக் கொண்டு போகலாம். பெண்களுடைய ஒழுக்கத்தை பேருங்கள், கணவர்மார் பொறுப்பு, வாங்கி கொடுக்கின்ற ஆடை, பிள்ளைகள், சின்ன சிறுமிகள் எல்லாம் கற்பழிக்கப்படுகிறார்கள் என்றெல்லாம் ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளை பார்க்கிறோம். என்ன காரணம்? மீடியா ஒரு காரணம், மீடியா ஒரு காரணம், நாம் எடுக்கின்ற அந்த மீடியாவில் பார்த்து வாங்கி கொடுக்கின்ற ஆடை ஒரு காரணம், ஐந்து வயது பிள்ளை உடுப்பாட்டுகின்ற ஆடை கணவனுக்கு பக்கத்தில் மனைவி உடுக்க வேண்டிய ஆடை, யாரும் மறக்க முடியாது. நைட்டி போன்ற ஆடை உடுத்துக் கொண்டு பிள்ளை அலைய விட்டால் குடுவடித்தவனுக்கு சாராயம் குடித்தவனுக்கு கிளவியும் குமரு கொண்டுதான் விளக்கு. மன்னிக்க வேண்டும் என்னை, ஆதாரபூர்வமாக தான் பேசுறேன். 83 வயது கிளவியோடு தகாத உறவு வைக்கிறான் என்றால் அவனுக்கு அந்த கிளவி குமரு போன்று காட்சி அளித்திருக்கிறார். அந்த மயக்கத்தில் சின்ன பிள்ளையும் பெரிய ஒரு பெண் கொண்டு விளங்கும் நடக்கும். ஆடை மீடியா நான் பார்க்கின்ற காட்சி வாங்கி கொடுக்கின்ற ஆடை, எனவே பேசிக் கொண்டு போகலாம். பெண்களுடைய ஆடை இறுக்கமான ஆடை, இதுவும் காரணம். பெண்கள் சுற்றித் திரிவது தனிமையில் பிரயாணம் போவது கூடாது. கணவன் இல்லாத விதவை பெண்ணா, மகரமான ஆண்கள் இல்லையா, ஒருவரும் இல்லாத பொழுது அவள் முழு உடம்பை மறைத்து அத்தியாவசிய தேவைக்கு போக வேண்டும் வர வேண்டும், இடையில் எந்த வேற வேலையும் வைக்க முடியாது. பேசிக் கொண்டே போகலாம் தலையம். 3 சாராய பதிவு என்ன முடிக்கிறேன். சிறுவர்கள் வாலிபர்கள் இளைஞர் யுவதி இருவரும் பெண்களுடைய விடயத்தை நான் வாலிபரோடு இணைத்து பாருங்கள். எல்லாவற்றுக்கும் பாருங்கள். பேஸ்புக் தனித்தரையங்கத்தில் பேச வேண்டும். கண்ணியமானவர்களே, இதெல்லாம் இந்த காலத்தில் செய்ய வழியில் என்று செய்கிறோம். ஃபியூச்சர் ஒன்று இருக்கிறது. பேஸ்புக்கில் நமது இமேஜை ஸ்பாயில் பண்ணினால், நமது ரெஸ்பெக்டை அப்படியே நாங்கள் ஸ்பாயில் பண்ணி பாழாக்கிவிட்டால் எதிர்காலத்தில் சமூகத்தில் ஒரு பிள்ளை தந்தையாக ஒரு ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு மனிதராக நிற்க முடியுமா என்பதை சிந்திப்போம். எனவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை திருத்தி எந்த நிலைமையிலும் தீனை விட்டுக் கொடுக்க நன்மக்கள் அனுமதி மாட்டுவானாக. தலைவருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, எவருடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக, ஒரு முஸ்லீம்கள் மூமிங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல்வாயாக. தலை உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அஹ்லாக்கை தருவாயாக, இஸ்லாமிய வாழ்க்கையை தருவாயாக. சிறுவர்களுக்கு மத்திய திருத்தத்தை ஏற்படுத்துவாயாக, பெற்றோர்களை முன்மாதிரியாக்குவாயாக, வாலிபர்கள் இளைஞர்கள் யுவதிகளுக்கு மத்தியில் திருத்தத்தை ஏற்படுத்துவாயாக. எந்த கருவிகளையும் சாதனங்களையும் நமக்கு மானபங்கம் ஏற்படுகின்ற விதத்தில் பாவிக்காமல் நம்மை பாதுகாப்பாயாக. ஹலாலான வழிகளை பாவிக்க கிருபை செய்வாயாக. எல்லாருடைய சீர்திருத்தத்துக்கு முன்மாதிரியாக்குவாயாக. எல்லோருக்கும் ஒழுக்கத்தை கொடுப்பாயாக. அழகான கட்டுக்கோப்பான வாழ்க்கையை வாழ்கின்ற பக்குவத்தை கொடுப்பாயாக. ஈமானுடன் வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.